அரசியல் யாப்பு.
அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி சரத் பொன்சேகாவுக்கு முழு மன்னிப்பு அளிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இலங்கை ஜனாதிபதியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் குழு ஒன்று சந்தித்து பேசியிருப்பது குறித்த ஒரு செவ்வி,
அரசியல் யாப்பு திருத்தங்களை பற்றி பேசப்பட்டது, அதுக்குரிய குழு அதன் தீர்மானங்களை எடுத்துச் செல்லும், அதில் எல்லா கட்சியும் இருக்கிறவரையினால் அதை தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஆமா.
இந்தியாவின் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திர மக்கள் தொகை குறைந்து வருவதால் அதிக மக்களை குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கூறியிருப்பது சரியா என்பது குறித்த ஒரு செவ்வி,
தென் மாநிலங்களில் பொதுவாக கல்வி அறிவு அதிகம், கல்வி அறிவு படித்தவர்கள் விவசாய தொழிலிலோ அல்லது கட்டிட தொழிலிலோ இருப்பதில்லை, அதனால் என்ன ஆகிறது என்றால் வட மாநிலங்களிலிருந்து இப்பொழுது இங்கு வந்து வேலை செய்கிறார்கள். இதை நான் பார்க்கும்போது நல்ல விதமாகவே பார்க்கிறேன்.
நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் சங்கீதா ராஜன் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
பிரான்சுக்குள் வளர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத போக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரெஞ்சு அரசாங்கம் பாரதூரமான அதிகாரங்களை உள்ளடக்கிய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. 2500 புலனாய்வு அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று பிரெஞ்சு பிரதமர் மானுவல் வால்ஸ் அறிவித்திருக்கிறார். பாதுகாப்பு படையினருக்கு தேவையான கூடுதல் உபகரணங்கள் தரப்படும் என்றும், இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் குறித்த தரவுகள் முழுமையாக சேகரிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார்.
ஐரோப்பிய கண்டத்தில் யூத சமூகத்தினருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று, மீள் உறுதி வழங்க வேண்டிய மாபெரும் சவாலை ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்நோக்குகிறது என்று ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர்களில் ஒருவரான பிரான்ஸ் டிமமன் குறிப்பிட்டிருக்கிறார். தாம் ஐரோப்பியாவில் தொடர்ந்தும் தங்கத்தான் வேண்டுமா என்று உறுதியற்ற நிலையில் யூத மக்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், தீவிரவாதம் காரணமாக தமது ஜனத்தொகையில் ஒரு பங்கை இழக்காமல் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமை நாடுகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பயணக் கட்டுப்பாடுகள் இல்லாத 26 ஷெங்கன் உறுப்புரிமை நாடுகளும் தமது எல்லைகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அதற்காக ஐரோப்பிய சமூகத்தின் அடிப்படை தன்மையை அவை மாற்றிவிடக்கூடாது என்றும் திரு டிமமன் கேட்டுக்கொண்டார்.
கேமரூனின் அண்டை நாடான நைஜீரியாவில் இஸ்லாமிய குழுவான போகோ ஹராம் குழுவால் கடத்தப்பட்ட ஜெர்மனிய பணைய கைதியை தான் விடுவித்திருப்பதாக கேமரூன் அரசு தெரிவித்திருக்கிறது. ஆசிரியரான அந்த ஆண் பணைய கைதி ராணுவத்தின் சிறப்பு தாக்குதல் நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டதாக கேமரூன் அதிபர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. நட்பு நாடுகளின் பாதுகாப்பு படைகளும் இதில் பங்கேற்றதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் குறித்த மேலதிக தகவல்கள் தரப்படவில்லை. இந்த விடுதலையை ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சகமும் உறுதி செய்திருக்கிறது. அந்த பணைய கைதி நல்ல நிலைமையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவர் கடத்தப்பட்டார்.
அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையில் பல தசாப்தங்களுக்கு பிறகு உயர்மட்ட 2 நாள் பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளின் ராஜதந்திரிகளும் இன்று ஹவானாவில் தொடங்கியிருக்கிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்துதல், தூதரகங்களை மீண்டும் திறந்து செயற்படுத்துதல் ஆகியன பற்றி பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தப்படும். உறவுகளை வலிமையான நிலைக்கு கொண்டுவரல் பற்றி அதிபர் ஒபாமாவும் அதிபர் ராகுல் காஸ்ட்ரோவும் கடந்த மாதம் விடுத்த அறிவித்தலுக்கு இன்றைய பேச்சுக்கள் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகின்றன. கியூபாவின் மீது பல வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா நடைமுறைப்படுத்திய வர்த்தக தடையை அகற்றுவதற்கு ரிப்பப்ளிகன் கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தனது உரையில் அதிபர் ஒபாமா கேட்டுக்கொண்டார்.
மலேசியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின் நாட்டிலிருந்து தப்பியோடிய மலேசிய போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆஸ்திரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த போலீஸ் அதிகாரி மங்கோலிய பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். மலேசிய பிரதமர் நஜீப் ரஜாக்கின் மிக நெருங்கிய சகா ஒருவருடன் பாலியல் தொடர்பு வைத்திருந்த பின்னர் அந்த பெண்ணின் உடல் ராணுவத்தினர் பயன்படுத்தும் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி சிதறி எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியா மரண தண்டனையை அவர்களது நாடுகளில் எதிர்நோக்கும் சந்தேக நபர்களை நாடு கடத்தி அவர்கள் நாட்டுக்கு ஒப்படைப்பதில்லை.
பர்மா என்று முன்னாள் குறிப்பிடப்பட்ட இன்னால் மயன்மார் நாட்டில் அஷின் விராத்து என்ற முக்கியமான புத்தபிக்கு ஒருவர் நிகழ்த்தியூரே மயன்மார் அரசாங்கம் உன்னிப்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நாட்டுக்கு விஜயம் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் தூதுவர் யங்ஹி லீ அம்யார் மயன்மாரில் வாழும் சிறுபான்மை முஸ்லீம்களின் நிலை பற்றி கோடிட்டு காட்டியிருந்தார். தூதர் யங்கிலிக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்றில் தூதர் யங்கிலியை ஒரு விபச்சாரி என்றும் பெட்டனா என்றும் புத்தபிக்கு அஷின் விராத்து தெரிவித்திருந்தார். பர்மாவின் முஸ்லீம்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு வரும் இயக்கத்தை பிக்கு அஷின் விராத்து தலைமை தாங்கி நடத்துகிறார். மதவிகார அமைச்சர் இவருடைய உரையை ஆராய வேண்டும் என்று தான் கேட்டிருப்பதாக அரசாங்க தகவல் துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி சரத் பொன்சேகாவுக்கு முழு மன்னிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தலைமை நீதிபதி பதவி விலக ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை ரத்து செய்துவிட்டு தேர்தல் வெற்றியை தடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுடன் தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் சதி திட்டமொன்றில் ஈடுபட்டிருந்ததாக இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கம் அண்மையில் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்தது. எனவே தலைமை நீதிபதி தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டுமென்றும் அந்த சங்கம் ஏகமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இந்த பின்னணியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ள தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இது விரைவில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன பதவி நீக்கப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவை அந்த பதவிக்காக நியமிப்பது குறித்து இதுவரை எந்தவிதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வகித்த சகல ராணுவ பதவிகளை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2010 ராணுவ நீதிமன்றம் ஒன்றின் மூலம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு 3 வருடகால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அதன் பின்பு அவர் வகித்த ராணுவ ஜெனரல் பதவி உட்பட ஓய்வூதிய கொடுப்பனவு ஆகியவை மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் பறிக்கப்பட்டது. ஆயினும் சம்பந்தப்பட்ட ராணுவ நீதிமன்ற தீர்ப்பை தற்போது ரத்து செய்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சரத் பொன்சேகா முன்பு வகித்த பதவிகளை மீண்டும் பெற்றுக் கொடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை ஜனாதிபதியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் குழு ஒன்று இன்று சந்தித்து பேசியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம், அக்கட்சியின் செயலாளர் எம்டி ஹசன் அலி மற்றும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட கட்சி பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடன் இடம்பெற்றுள்ள முதலாவது சந்திப்பு இதுவாகும். இன்றைய சந்திப்பில் குறிப்பாக அரசாங்கத்தின் 100 நாட்கள் வேலைத்திட்டம், உத்தேச அரசியல் ஜாப்பு திருத்தம், அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகவே பேசப்பட்டதாக கூறுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசால் காசிம்.
அதுக்கு பதிலளித்த ஜனாதிபதி அவர்கள், 100 நாள் வேலை திட்டம் கஷ்டமான கடினமான காரியம், அந்த நாள் வென்றிருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியில் அவர் ஜனாதிபதி கூறியிருந்தார். அந்த சொன்ன தேதிகளுக்கு தங்கள் வேலைகளை கடமைகளை முடிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருப்பதால் அவர் சற்று இன்னும் தள்ளி போகலாம் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருந்தார். அதை தவிர அரசியல் யாப்பு திருத்தங்களை பற்றி பேசப்பட்டு அதுக்குரிய குழு அதன் தீர்மானங்களை எடுத்துச் செல்லும், அதில் எல்லா கட்சியும் இருக்கவரையினால் அதை தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருந்தார்.
என்று தெரிவித்த அவர், கிழக்கு மாகாண சபையில் தற்போது எழுந்துள்ள நெருக்கடி நிலை பற்றியும் அங்கு பேசப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார்.
கிழக்கு மாகாண சபை சென்ற அரசாங்கத்தில் அமைக்கும் போது நாங்கள் செய்த ஒப்பந்தத்தின்படி 2.5 வாரங்கள் யுபிஎஃப்ஏ ஆட்சி செய்வதாகவும், மிகுதி பின்பகுதியான 2 வாரங்களை முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் என்ற ஒரு உடன்பாடை நாங்கள் கண்டிருந்தோம். அதை அமல்படுத்துவதுதான் நல்லது என்ற கருத்தை ஜனாதிபதி கூறியிருந்தார். அதாவது அரசாங்கத்துக்கும் முஸ்லீம் காங்கிரசுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையிலே அமைச்சராக இருந்தது இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். அவை அதை அவர் நல்ல ஞாபகமாக வைத்திருந்து நானும் அதில் இருந்தேன். அவை நாங்கள் அதை
என்றும் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசால் காசிம். இதேவேளை இன்று புதன்கிழமை 4 முஸ்லிம்கள் உட்பட 6 பேர் அமைச்சராகவும் இராஜாங்க அமைச்சராகவும் துணை அமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். குறிப்பாக தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சராக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் MH அப்துல் ஹாலிம் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் MT ஹசன் அலி சுகாதாரம் மற்றும் சுதேச மருத்துவ இராஜாங்க அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்துள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த மற்றுமோர் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் போக்குவரத்து துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் SH அமீரலி வீடமைப்பு மற்றும் சமுத்தி துணை அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார், இலங்கையின் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் வேலை கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் தகுதியின் அடிப்படையில் தங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என கோரி யாழ் நகரில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கின்றார்கள். யாழ் அரசு செயலகத்திற்கு எதிரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெரும் எண்ணிக்கையான வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாகவே பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டதாகவும் இதனால் தகுதியிருந்தும் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்ததாகவும் இவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றனர். உயிரோட்டமான ஆட்சி மாற்றத்தின் மூலம் மலர்ந்துள்ள புதிய ஆட்சியில் தமக்கு விமோசனம் கிடைக்கும் என இவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகம் என்ற அமைப்பு இந்த போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தது. இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் குறித்து அதில் கலந்து கொண்டிருந்த அந்த அமைப்பின் ஊடக இணைப்பாளர் சிந்தாத்துறை கிருபாகரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
அதாவது வந்து கடந்த காலங்களில் போல அல்லாது இனி வருங்காலங்களில் தகுதிகளின் அடிப்படையில் பட்டதாரிகளுக்கு உரிய நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். இதுவரை காலமும் இருந்து வந்த அரசியல் சிபார்சுகளுக்கு இனிமேல் இடம் கொடுக்க கூடாது. பட்டதாரிகளுக்கு அவர்களது பாடங்கள் அல்லது அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி இன்றைய கவன ஈர்ப்பு ஒன்று கூடலில் ஈடுபட்டோம். 2012 இதுவரை காலமும் அவர்களுக்கான எந்த விதமான நியமனங்களும் வழங்கப்படவில்லை. அதனை வலியுறுத்தியும் இன்று எமக்கு கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகிய காரணத்தால் இந்த கவன ஈர்ப்பு முன்னெடுப்பை மேற்கொண்டோம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களை வடமாகாண முதலமைச்சர் வடமாகாண ஆளுநரின் செயலகத்திடமும் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் நேரடியாக சென்று கையளித்தோம். இவை தவிர ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் அந்தந்த தலைவர்கள் ஊடாக நாங்கள் இதனை அனுப்புவதற்காக அவர்களிடம் மகஜர்களை கையளித்தோம்
என்றார் கிருபாகரன் அவர்கள். யாழ் பல்கலைக்கழகம் உட்பட நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் படித்து பட்டம் பெற்ற 1500 மேற்பட்டவர்கள் வடமாகாணத்தில் வேலையேற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். ஆந்திரப் பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்து வருவதாகவும் இப்பொழுது மக்கள் பிறப்பு இறப்பு விகிதங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்பதால் இது ஒரு மாநிலத்தில் ஒரு மக்கள் தொகை நெருக்கடியை உருவாக்கியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் சிறிய குடும்பம் போதும் என்கிற குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் எனவே ஆந்திர மக்கள் மேலும் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தென் மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்து வருவதாகவும் பொதுவாக இம்மாநிலங்களில் இதனால் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு வட மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் தென் மாநிலங்களுக்கு இடம்பெயரும் நிலை ஏற்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே செய்திகள் வரும் பின்னணியில் ஆந்திர முதல்வரின் இந்த கருத்தில் நியாயம் இருக்கிறதா என்று சென்னை வளர்ச்சி கற்கைகள் கழகத்தில் பணியாற்றும் மக்கள் தொகை கற்கைகள் வல்லுநர் டாக்டர் ஜெயராஜ் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
ஆந்திராவில் மாத்திரமல்ல தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலுமே வளர்ச்சி விகிதம் குறைந்து விட்டது. அது தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி விகிதம் ஆந்திராவை விட குறைவு. அதாவது டெமோகிராஃபியில வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது வந்து ஒவ்வொரு கப்பலும் ரெண்டு குழந்தையை பெற்று அது வந்து வந்தாங்கன்னாக்க மக்கள் தொகை வந்து சமச்சீரான ஒரு நிலையை அடைந்துவிடும். அந்த நிலையை எட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் அனைவரும் உணர்ந்தது. அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா வந்து அந்த நிலையை எட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடும் கேரளாவும் முன்னாடியே எட்டி விட்டார்கள். கர்நாடகா கிட்டத்தட்ட எட்டி விட்டது. அதுதான் உண்மை. வளர்ச்சி விகிதம் குறைந்து விட்டது என்பது உண்மை. தொழிலாளர் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது என்பது வந்து அல்லது வந்து வட மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் இங்கு வருகிறார்கள் என்பது வந்து மக்கள் விகித வளர்ச்சி குறைவினால் ஏற்பட்டதாக மாத்திரமே கருத முடியாது. அதாவது தென் மாநிலங்களில் பொதுவாக கல்வி அறிவு அதிகம். கல்வி அறிவதுனா படித்தவர்கள் விவசாய தொழிலிலோ அல்லது கட்டிடத் தொழிலிலோ இருப்பதில்லை. அதனால் என்ன ஆகிறது என்றால் வட மாநிலங்களிலிருந்து இப்பொழுது இங்கு வந்து வேலை செய்கிறார்கள். இதை நான் பார்க்கும்போது நல்ல விதமாகவே பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன என்றால் இந்த வளர்ச்சி அவர் சொல்வது போல் 3-4 என்று பெற்றுக் கொண்டிருந்தால் என்னாகும், மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதிகமாகும். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதிகமாகும் பொழுது அவர்களுக்கு வாழிட பிரச்சனைகள் வரும். அதாவது பயிர் செய்யும் நிலங்கள் அனைத்தும் வந்து வீடுகளாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இவர்கள் எங்கிருந்து உணவு கொடுப்பார்கள்? இந்தியாவில் முதல் இலங்கைக்கு தற்பொழுது நாம முக்கியமா பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், தண்ணீரின் தரம் குறைந்து விட்டது, மண்ணின் வளம் குறைந்து விட்டது.
தொழிலாளர் பற்றாக்குறைக்கான பிரச்சனைகள் என்ற பிரச்சனைக்கான காரணங்கள் வேறு, அது மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைவதால் மட்டும் ஏற்படவில்லை என்று சொல்கிறீர்கள்.
ஆமா
சரி. அதனால் அப்படியே இருந்தால் கூட இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது பொதுவாக முன்பு பார்த்ததை விட இப்பொழுது நீங்கள் சொல்வதை பார்க்கும்பொழுது இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி என்று சொல்கின்ற ஒரு தம்பதியினர் இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது ஓரளவுக்கு தென் மாநிலங்களை எட்டப்பட்டு விட்டது என்கிறீர்கள். இந்த ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு நல்ல விஷயமா அல்லது அது அதற்கு அதில் எதிர்மறையான அம்சங்கள் இருக்கின்றனவா?
நல்ல விஷயம் என்றே நான் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ வந்து நம்மளுடைய அதாவது அந்த 15-49 வரை உள்ள மக்கள் தொகை வந்து சில மாநிலங்களில் மிக அதிகமாக இருக்கிறது. சில மாநிலங்களில் இன்னும் வந்து 0-14 உள்ள வயதினர்கள் மக்கள் தொகை கூடுதலாக இருக்கு, அது வட மாநிலங்கள். இதனால் என்ன ஆகும்னாக்க, அதை எட்டுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதற்குள்ள வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன விதமான வந்து டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆக மற்ற எங்க வந்து இப்ப நெகட்டிவ் குரோத் இருக்கிறது வந்து, அதாவது வந்து வளர்ச்சி விகிதம் வந்து மைனஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ், பிரான்ஸு, நெதர்லாண்ட்ஸு, இன்னும் இவங்கெல்லாம் நெதர்லாண்ட் வந்து இப்ப பிரான்ஸ்ல எல்லாம் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து 0 நெகட்டிவ்ல இருக்கு. அந்த நாடுகளே வந்து நல்ல விதமாக தானே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது?
எனவே இதில் வந்து நீங்கள் இதில் வந்து சந்திரபாபு நாயுடு போன்ற அரசியல் தலைவர்கள் இதை சொல்வதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
கண்டிப்பாக உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது. இது இந்த இன்னைக்கு வந்து தமிழ் பத்திரிகைகளிலே ஒரு ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கிறது அல்லவா, அதாவது வந்து ஆந்திர மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் தலைவர், இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது நீங்கள் என்ன பிஜேபியோட நெருங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீரா என்று கேட்டிருக்கிறார். அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது.
மக்கள் தொகை கற்கைகள் வல்லுநர் முனைவர் ஜெயராஜ். இசையமைப்பாளர் இளையராஜா 1000 திரைப்படங்களுக்கு இசையமைத்த சாதனைக்காக அவருக்கு மும்பையில் ஒரு பாராட்டு விழா நடந்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
காற்றிலாடு
1000 படங்களுக்கு இசையமைத்து உலக சாதனை படைத்துள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மும்பை திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பெரும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் ரஜினி, கமல், அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் 100 இந்திய திரையுலக பிரபலங்கள் பங்கேற்றார்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் இன்று புதன்கிழமை சென்னை திரும்பிய இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார்.
1000 படம் வந்து ஏற்கனவே பாலா அனௌன்ஸ் பண்ண தாரதப்பட்ட படம் தான். 1000 படம் பண்ணிட்டேங்கிறதுக்காக அமித்ஜி வந்து அவருடைய பட ஆடியோ ரிலீஸை அவர் விழா எடுத்து அவர் வந்து பாம்பேல நடத்தினார். அவரே எல்லாருக்கும் வாய்ஸ் மெயிலில் இன்விடேஷன் அனுப்பிச்சு பாம்பே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்திருந்தது. நேற்று கமல் ரஜினிலாம் வந்திருந்தாங்க சர்ப்ரைஸாக, என்கிட்ட சொல்லவே இல்லை வர்றாங்கன்னு. நான் அவங்கள கூப்பிடல, அமித் சாரே கூப்பிட்டுருங்க, அமித்ஜியை கூப்பிட்டு எல்லாரும்
அன்னக்கிளி என்கிற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா 40 தொடர்ந்து இசைத்துறையில் பல சாதனைகள் படைத்து வருகிறார். 5 தேசிய விருதுகள், ஏராளமான மாநில அரசு விருதுகள், பத்மபூஷன் விருது என பல விருதுகளையும் பெருமைகளையும் இளையராஜா தனதாக்கி கொண்டிருக்கிறார். பாலா இயக்கும் தாரைத்தப்பட்டை படம் இளையராஜாவின் 1000 படம். கரகாட்டக்கார நடன கலைஞரை மையமாக வைத்து உருவாக்கப்படும் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்து முடித்து விட்டார். எனினும் அவற்றை படமாக்கும் பணி தற்போது தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வருவதால் விரைவில் இதன் இசை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கரகாட்டக்காரன் உள்ளிட்ட இதே போன்ற கிராமிய இஸ்லாமிய இசைக்கலையை முன்வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் இசையமைத்து அவை வெற்றி பெற்றுள்ளதாலும் தற்போது உருவாகி வரும் தாரை தப்பட்டை அவரது 1000வது படம் என்கிற காரணத்தாலும் இதற்கான எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகியுள்ளது. தற்போது 25 படங்களுக்கு மேல் அவர் இசையமைத்து வருகிறார். இளையராஜாவின் இசையில் நடிகர் கமல் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார். அதே சமயம் ரஜினியின் குரலில் அவரது முதல் பாடலை பதிவு செய்த பெருமைக்குரியவரும் இவர்தான். இது மட்டுமில்லாமல் நடிகை ஸ்ரீதேவியை முதல் முறையாக 3ஆம் பிறை என்கிற படத்தில் இடம்பெற்றிருந்த 300 காலத்துல என தொடங்கும் பாடலையும் இவர் பாட வைத்தார். தற்போது நடிகர் அமிதாப் பச்சனின் குரலில் ஷமிதாப் என்கிற அந்த ஹிந்தி படத்திற்காக ஒரு பாடலை இளையராஜா பதிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
क्यों करती हो शर्मा बिल्ली सी बातें बिल्ली इरादे मैं सच करूंगा तेजा बिल्ली इरादे
இசை ஞானி என்று புகழப்படும் இளையராஜாவின் சிம்பனி இசை சாதனையை தொடர்ந்து தற்போது 1000 திரைப்படங்களுக்கு இசை அமைத்தவர் இவர் மட்டுமே என்கிற பெருமையும் இவருக்கு கிடைத்துள்ளது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருகிறது. உள்நாட்டில் ஆயுதங்களை தயாரிக்க எடுத்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறாத நிலையில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தனியார் துறையின் கூட்டணியுடன் ஆயுதங்களை தயாரிக்க இந்திய அரசு தற்போது முயற்சி எடுத்து வருகிறது. இதுகுறித்து பிபிசியின் அஸ்லீனிகம் அனுப்பிய குறிப்பை அடிப்படையாக கொண்டு சுவாமிநாதன் தொகுத்தளிக்கும் பெட்டகம்.
30 ஆண்டுகளுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளுக்கு பிறகு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் என்று பெயரிடப்பட்ட இலகுரக போர் விமானத்தை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பரிக்கர் விமானப்படையிடம் கடந்த சனிக்கிழமை என்று கையளித்தார். இந்த விமானத்தின் என்ஜின் உள்ளிட்ட பல முக்கிய பாகங்கள் வெளிநாடுகளிலிருந்துதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்ற MiG-21 விமானங்களுக்கு பதிலாக இந்த இலகுரக விமானங்களை தயாரிக்கும் முயற்சியில் இந்தியா இறங்கியது. பெரும் காலதாமதத்துக்கு பிறகு வந்திருக்கின்ற இந்த விமானம் இன்னமும் தங்களின் குறைந்தபட்ச தேவையை ஈடுகொடுக்கும் வகையில் இல்லை என்கிறது இந்திய விமானப்படை. இப்போது MiG-2 அதாவது சற்று மேம்பட்ட திறன் கொண்ட விமானத்தை தயாரிக்க இந்திய விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர். நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள ராஜஸ்தான் பாலைவனத்தில் அர்ஜுன் டேங்குகள் வழமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்திய ராணுவத்தில் 60க்கும் மேற்பட்ட டேங்க் ரெஜிமெண்ட்கள் இருக்கின்றன. ஆனால் வெறும் 2 ரெஜிமெண்ட்களில் தான் அர்ஜுன் டேங்க் இருக்கிறது. வெகு தூரம் சென்று தாக்கும் அக்னி ரக ஏவுகணைகள், அணுசக்தியில் இயங்கும் அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பல் போன்றவை உள்நாட்டு அறிவியல் திறனுக்கு சான்றாக இருந்தாலும் சாதாரண கைத்துப்பாக்கிகளிலிருந்து அதிநவீன போர் விமானங்கள் வரை பலவற்றை பெற இந்தியா இறக்குமதியைத்தான் சார்ந்திருக்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்தின் கீழ் 50க்கும் மேற்பட்ட சோதனை சாலைகளும் ஆய்வு மையங்களும் இருக்கின்றன. பொதுத்துறையில் உள்ள 8 பெரிய நிறுவனங்கள் பாதுகாப்பு துறையில் செயல்படுகின்றன. இதுதவிர பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் படைக்கலன்களை உருவாக்கவே நாடு முழுவதும் பல தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. இருந்தும் ஆயுத ஆராய்ச்சியில் ஆரம்பத்திலிருந்தே படையினர் ஈடுபடுத்தப்படாதே வெளிநாட்டை சார்ந்திருக்கும் நிலை தோன்ற காரணம் என்கிறார் ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் ஹரிஹரன்.
வார்ஷிப் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா நேவல் ஆஃபீசர்ஸ் கூடவே இன்ஜெக்டட். அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் சரி, ஆர்&டி ப்ராசஸ்லயும் அதனால நேவி ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்குது. நீயும் ஏர்ஃபோர்ஸும் அதை செய்ய முடியல. இந்த ஏர்ஃபோர்ஸுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கூட அவங்க வந்து சொல்வது எல்சிஏக்கு தே ஆர் நாட் ஃபேவரபிள். இதற்கு ஓரளவு ஒரு குறைவான டெக்னாலஜி இருந்தாலும் ஊக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போதான் அது இம்ப்ரூவ் ஆகும். வேற கேப்டிவ் மேனுஃபேக்சருக்கு லார்ஜ் ஸ்கேல் ஆர்டர்ஸ் இருக்கணும். அதை ஏர்ஃபோர்ஸ் வந்து தைரியமாக எடுத்து கொடுக்கல. அதனால பெருமளவில் பின்தங்கிட்டோம்.
அடுத்த 8 ஆண்டுகளில் $130 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை இந்தியா கொள்வனவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயுத தேவைகளுக்காக இறக்குமதியை சார்ந்தே தொடர்ந்து இருக்கக்கூடாது என்ற நோக்குடன் முக்கிய ஆயுத உற்பத்தி திட்டங்களை தனியாருக்கு கொடுக்கவும், பாதுகாப்புத் துறையில் அந்நிய முதலீட்டு உச்சவரம்பை 49% உயர்த்தவும் இந்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறது. பினாக்கா ராக்கெட்டுகளையும் ஆகாஷ் ஏவுகணை பாகங்களையும் தயாரித்து வருகின்ற லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனம் புதிய கொள்கைகள் தமக்கு அதிக வாய்ப்புகளை அளிக்கும் என்று நம்புகிறது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி எம் கே கோட்வால்,
We have been involved with the government's R&D arm and that's how we developed a lot of prototype systems. Being in the private sector, we have
ஏற்கனவே அரசின் ஆராய்ச்சி அமைப்புகளுடன் நாங்கள் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம். அவர்களுக்கு தேவையான பொருட்களை சரியான நேரத்திலும் கொடுக்கின்றோம். தனியார் துறையில் இருப்பதால் ஒரு விஷயத்தை நீக்கு போக்காக பரந்துபட்ட அளவில் அணுக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது
என்றார் கோட்வால். இந்தியாவின் அணு நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திலும் எல்என்டி நிறுவனம் முக்கிய பங்காற்றியிருக்கிறது. ஆனால் சோவியத் ஒன்றியத்தைப் போலவே இந்தியாவில் ஆயுத தயாரிப்பு என்பது அரசின் ஏகபோகமாக சமீப காலம் வரை இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் புதிய ஆயுதங்களையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு அளிக்க பல நாடுகள் தயங்கின. ஆனால் இப்போது இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்கவும் இந்தியாவுடன் இணைந்து கூட்டாக ஆயுதங்களை உருவாக்கவும் ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட இந்த துறையில் உள்ள முன்னணி நாடுகள் தயாராக இருக்கின்றன. இதை பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு பண வசதியும் தொழில்நுட்ப திறனும் கொண்டவையாக சில இந்திய முன்னணி நிறுவனங்கள் இருக்கின்றன. நீர்மூழ்கி கப்பலுக்கான பாகங்களையும் ஏவுகணை பாகங்களையும் தயாரித்து வருகின்ற வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனங்களோடு இணைந்து கூட்டாக ஆயுதங்களை தயாரிக்க முடிவெடுத்திருக்கிறது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் செயலதிகாரி ஜி கே பிள்ளை,
If there is a big defense market in terms of setting up a defense segment is only in India, not even in China.
உலகில் சில இடங்களில்தான் ராணுவ பொருட்களுக்கான பெரிய சந்தை இருக்கிறது. அதில் ஒன்று இந்தியா. சீனாவில் கூட புதிதாக ராணுவ தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க முடியாது. எனவேதான் உலகின் முன்னணி ஆயுத தயாரிப்பாளர்கள் இந்தியாவில் முதலீடுகளை செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
ஆயுத தயாரிப்பு தொழிலில் இருக்கும் முன்னணி நிறுவனங்களின் முதலீட்டை பெற இந்தியா ஏற்றுமதியையும் ஊக்குவிக்க வேண்டும் என்கிறார் கர்னல் ஹரிஹரன்.
ஆர்ம்ஸ் பிசினஸ் வந்து பெருமளவு இன்வெஸ்ட் பண்ணும் பணம். அதற்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் கூட வந்து நெடுந்தால கான்ட்ராக்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிரைவேட் செக்டருக்கு ப்ராஃபிட்டபிள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டருக்கு இதை ப்ராஃபிட்டபிளாக்க எக்ஸ்போர்ட் அலோவ் பண்ணணும். இந்தியா வந்து ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவது கிடையாது அப்படின்னு ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருந்தாங்க. அதனால் அந்த தேக்க நிலை ஏற்பட்டது.
இந்திய அரசு ஆண்டுதோறும் 2,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் பாதுகாப்புத்துறைக்காக செலவிடுகிறது. இருந்தும் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்கள் கையிருப்பில் இல்லை. தற்போது ராணுவத்திடம் இருக்கும் ஆயுதங்கள் பல மிகவும் பழமையானவை. இந்த நிலையில் புதிதாக தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவை ஆயுதங்களை தயாரிக்கும் வரை காத்திருக்கும் நிலையில் நாடு இல்லை என்கிறார் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ராகுல் போன்ஸ்லே.
If we delay the induction, the deficiency levels in the armed forces, whether it is for artillery guns, whether it is for submarines,
ஏற்கனவே பீரங்கிகள், ஹெலிகாப்டர்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், இலகுரக ஹெலிகாப்டர்கள் என பல முக்கிய ஆயுதங்கள் போதுமானதாக இல்லை. புதிய ஆயுதங்களை வாங்குவதில் காலதாமதம் செய்யப்பட்டால் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமாகும்
என்றார் ராகுல் போன்ஸ்லே. இந்தியா உள்நாட்டில் ஆயுதங்களை தயாரிப்பதில் வெற்றி பெறவில்லை என்று கூறுவதில் முழு உண்மை கிடையாது என்று கூறும் ஹிந்து நாளிதழின் மூத்த செய்தியாளர் டி எஸ் சுப்பிரமணியன், பாதுகாப்பு விடயத்தில் சுயசார்பை தவிர வேறு வழியே கிடையாது என்கிறார்.
டிஆர்டிஓ வந்து ஒரு ஸ்கேப் காட், ஒரு வரிகடவாக்கி இருக்காங்க. அவங்களை வந்து கேலி சித்திரமாக்கி போயிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓல 52 பரிசோதனை கூடம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் ஆர்&டி எம்பையர் சாம்ராஜ்யம். நாக் மிசைல் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஸ்டோரி. ஆன்டி டேங்க் மிசைல் டெவலப் பண்ணுங்க. ஆனா இந்த ஆர்மி வந்து நாக் மிசைல் வேண்டாம், நாக் மிசைல் வேண்டாம் இது பண்ணி இப்ப இம்போர்ட் பண்ண போறாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் ஆர்மி ஆர் தி போர்ஸ் ஆர் நேவி, தே வாண்ட் ஓன்லி ஃபாரின் டாய்ஸ். இவங்க கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த டெவலப் பண்ண விட மாட்டாங்க. இந்த நீங்க பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து நம்ம டெவலப் பண்றதுனால அப்கிரேட் பண்ண முடியும், வேற மிசைல்ஸ் மாட்ட முடியும். வெளிநாட்டுல இருந்து ஒரு போர் விமானம் வாங்குறீங்கன்னா அதை வந்து அப்கிரேட் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா. வெளிநாட்டுக்கு சேர்ந்து தயாரிக்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தான். இருந்தா கூட நம்மளே தயாரிக்க தான் பெட்டர், நம்ம சொந்த கால தான் நிக்கணும். அதுல தோல்வி இருந்தாலும் கொஞ்சம் டிலே இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட டிலே ஒன்றும் இல்லை. ஒரு 3-4 ப்ராஜெக்ட் தான் இருக்கு. அதை வச்சுட்டு அதனால டிஆர்டிஓ தண்டம், டிஆர்டிஓ யூஸ்லெஸ் கூப்பாடு போடுவது சிறிதும் சரியானது கிடையாது.
ஆயுதங்களை தயாரிக்க இந்திய நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும் மிகுந்த ஆர்வத்தை வெளியிட்டாலும் பெரிய அளவிலான முதலீடுகள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை.
அஸ்லீனிகம் அனுப்பிய செய்தி பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
பிரான்சுக்குள் வளர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத போக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரெஞ்சு அரசாங்கம் பாரதூரமான அதிகாரங்களை உள்ளடக்கிய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. கேமரூனின் அண்டை நாடான நைஜீரியாவில் இஸ்லாமிய குழுவான போகோஹராம் குழுவால் கடத்தப்பட்ட ஜெர்மனிய பணைய கைதியை தான் விடுவித்திருப்பதாக கேமரூன் அரசு தெரிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.